إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة جنيتكم مذبكم رياء الله من الذي يارك عليه السلام عليكم ورحمة الله وبركاته வளமை போன்ற இந்த இடத்தில் நாம் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட அம்சங்களை எங்களுடைய தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை வழங்கிய வல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக. இன்றைய தலைப்பு அதிலே அடிக்கடி பிரயோகிக்கப்பட்ட வார்த்தையின் காரணமாக எங்களில் அநேகமானவர்களுக்கு தலைப்புடைய சுருக்கம் விளங்கியிருக்கும் அல்லது அதனுடைய கருப்பொருள் விளங்கியிருக்கலாம். அதுதான் அல் கதா அவள் கதர் என்று சொல்லப்படக்கூடிய ஈமானின் மிக முக்கியமான ஒரு அடிப்படையை மையப்படுத்தியதாகத்தான் இன்றைய உரை அமையப்பட்டிருந்தது. அல் கதா அவள் கதர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சோர்களே, அல்லாஹு தாலாவுடைய விதி என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லுகின்றோம். இறைவன் ஆரம்பத்திலிருந்தே யுக முடிவு நாள் மாத்திரமின்றி நாளை மறுமையுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக அவனுடைய பதிவேட்டில் பதித்திருக்கின்றான். அவைகள் அனைத்தும் இறைவனுடைய அறிவுக்கு உட்பட்டதாகவும் அவனுடைய நாட்டத்துக்கும் சக்திக்கும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டதாகவும் அவன் நிர்ணயித்த விதத்தில் அந்த முறையில் அந்த நேரத்தில் அந்த அளவில் அவைகள் நடந்தேறும் என்பதுதான் இதனுடைய சுருக்கம். இது ஒரு நீண்ட ஒரு ஆய்வாக இருந்த பொழுதிலும் இந்த தலைப்பை நாங்கள் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றே நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் இந்த கலா கதிரை பற்றிய அறிவு எங்களிலே அநேகமானவர்களிடத்திலே இல்லை என்ற காரணத்தினால் இந்த விதியிலே சந்தேகம் கொள்ளக்கூடியவர்கள் இது பற்றி தர்க்கங்களையும் வாதங்களையும் எடுத்து வைக்கக்கூடியவர்களையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஈமானுடைய ஆறு அம்சங்களை பற்றி நாங்கள் அடிக்கடி படித்திருக்கின்றோம். அதிலே இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தாலாவுடைய கலா கதர் அந்த விதியிலே உங்களுக்கு இனிப்பானவைகள் கசப்பானவைகள் உங்களுடைய விருப்புக்குரியவைகள் நீங்கள் வெறுக்கக்கூடியவைகள் நீங்கள் விரும்பக்கூடியவைகள் விரும்பாதவைகள் அனைத்தையும் அவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய புறத்திலிருந்துதான் நிகழுகின்றது என்றே மனப்பூர்வமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கலா கதிராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் கமரிலே சொல்லுகின்றான், இன்னா குல்ல ஷைஇன் கலக்னாஹு பிகதர், நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் அவைகளை கணக்கிட்டு முறையாக நாங்கள் படைத்திருக்கின்றோம். அவைகளுடைய கணக்கின் பிரகாரம் கணக்கிட்டு அவைகளை நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆரம்ப காலத்திலே இருந்தே இந்த விதியுடைய விடயத்திலே பலரும் வழிதவறி வந்தார்கள். அதனால்தான் வழிகட்ட கூட்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிலே மிக முக்கியமான ஒரு பிரிவினர்களாக கதரியாக்கள் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். கொள்கையை அகீதாவை படித்தவர்களே அநேகமானவர்களுக்கு தெரியும், கதரியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விதியிலே சந்தேகத்தை கிளப்பியவர்கள் ஆரம்ப காலம் தொட்டு இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றியிருக்கின்றார்கள். சாபியங்களுடைய காலத்திலே கூட இந்த கருத்து மிக பிரபல்யமாக பசராவுலே முதல் முதலாக இந்த கருத்து யாரின் மூலமாக வைக்கப்பட்டது என்று சொன்னால், முதன் முதலாக பசராவுலே மாபதில் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரின் மூலமாகத்தான் இந்த விதி மறுப்பு என்று சொல்லக்கூடிய கொள்கை முதல் முதலாக எடுத்து வைக்கப்பட்டது. ஆகவே இந்த விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே இரண்டு அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஹமீத் இப்னு அப்துல் ரஹ்மான் அல் ஹிமியரி என்று சொல்லக்கூடியவர்களும் அதே போன்று யஹ்யா இப்னு யாமுர் என்று சொல்லக்கூடியவர்களும் நாங்கள் இருவர்களும்
ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக சென்ற நேரத்திலே அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அவரை அழைத்து நாங்கள் சொன்னோம், யா அபு அப்துல் ரஹ்மான், அபு அப்துல் ரஹ்மான் அவர்களே, எங்களுடைய தேசத்திலே, அதாவது பசராவிலே, ஈராக்கிலே ஒரு கூட்டம் தோன்றி இருக்கின்றார்கள். அவர்கள் மார்க்கத்தை மாசறக்கற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த அந்தஸ்துகளை கௌரவங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆனால் விதி என்று ஒன்று இல்லை என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். கலா கதர் என்று ஒன்று இல்லை. அனைத்து காரியங்களும் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அவனாக அதை நிர்ணயித்து, அவனாக முடிவு செய்து, அப்போதுதான் அந்த காரியத்தை அவன் நினைத்து மேற்கொள்ளுகின்றான். இது எங்களிடத்தில் கூட தோன்றலாம். நான் இப்பொழுது ஒரு வார்த்தை பேசுகின்றேன் என்று சொன்னால், இதை நான் நினைத்து இப்பொழுதுதான் பேசுகின்றேன் என்று நினைக்கலாம். பின்னால் வரக்கூடிய ஆதாரங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இல்லை. சகோதரர்களே, இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும், அது செயல்பாடுகளாக இருக்கலாம் அல்லது பெரும் நிகழ்வுகளாக இருக்கலாம், சாதாரண விடயங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் வானம் பூமிகள் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வினால் நிச்சயிக்கப்பட்ட விடயங்கள் தான். நிர்ணயிக்கப்பட்ட விடயங்கள் அளவாக ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே அவ்வப்போது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த அளவில் எந்த விதத்தில் அவைகள் நிகழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடி முடிவு செய்திருக்கின்றானோ அதே பிரகாரம் தான் அவைகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இதை இவர்களினால் ஜீரணிக்க முடியவில்லை. இவர்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு ஒரு விடயமாக இதை அவர்கள் பார்த்தார்கள். அதன் விளைவாக என்ன சொன்னார்கள், ஒவ்வொரு காரியங்களும் ஒரு மனிதன் எப்பொழுது அதை செய்கின்றானோ அப்பொழுது அவனாக அதை இயற்றுகின்றான், அவனாக அதை படைத்து அவனாகத்தான் அதை செயல்படுத்துகின்றான் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த கூற்றை அந்த இரண்டு அறிஞர்களின் மூலமாகவும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களிடத்தில் எடுத்து வைக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் மிக கோபப்படுகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், நீங்கள் திரும்பி உங்களுடைய ஊருக்கு சென்று அவர்களை சந்தித்தால் நீங்கள் சொல்லுங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லுவதாக, நீங்கள் அவர்களை சந்தித்தால் சொல்லுங்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ஆகிய நான் அவர்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்ளுகின்றேன், அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதே போன்று அவர்களும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சத்தியம் விட்டு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உஹுது மலையுடைய அளவுக்குத்தான் அவர்கள் தங்கத்தை அல்லாஹுடைய பாதையிலே வாரி வழங்கினாலும் கலா கதிரை விதியை குர்ஆன் சுன்னாவிலே வந்த பிரகாரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதே இல்லை என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நீண்ட ஹதீஸிலே வரக்கூடிய விடயத்தையும் சொல்லுகின்றார்கள். ஈமானை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்திலே கேள்வி கேட்டார்களே, அந்த கேள்வியிலே நபி அவர்கள் ஈமானுடைய விடயங்களை சொன்னார்களே. ஈமான் என்று சொன்னால், அன் துமின பில்லாஹி, அல்லாஹுவை ஈமான் கொள்ளுவது, வ மலாஇகத்திஹி, அவனுடைய அமரர்கள் மலக்குமார்களை ஈமான் கொள்ளுவது, வ குதுபிஹி, அவனினால் அருளப்பட்ட வேதங்களை பற்றி, வ ருசூல், அவனினால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட இறை தூதர்களை பற்றிய நம்பிக்கை, வல் யௌமில் ஆகர், மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை, இறுதியாக சொல்லுகின்றார்கள், வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அல்லாஹு தஆலாவுடைய விதியிலே உங்களுக்கு நன்மையானவைகள் தீமையானவைகள் இவைகள் அனைத்தையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இரு நபர்களுக்கும் ஞாபகப்படுத்தி அனுப்புகின்றார்கள். ஆகவே இந்த செய்தியிலே இருந்து என்ன விளங்குகின்றது என்று சொன்னால், இந்த விதி மறுப்பு கொள்கை என்று சொல்வது ஆரம்ப காலத்திலே இருந்து தோன்றிய ஒரு வழிகேடாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சோர்களே, இந்த விதி ஒரு மிகப்பெரிய ஆய்வு, ஒரு மிகப்பெரிய தலைப்பாக இருந்த பொழுதிலும் மிக சுருக்கமாக ஹதீப் அவர்கள் சொன்ன விடயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே எடுத்து வைக்கலாம் என விரும்புகின்றோம். கலா கதிரை ஒரு மனிதன் நம்பக்கூடிய நேரத்தில் அதிலே நான்கு அம்சங்களை கண்டிப்பாக நம்பியாக வேண்டும். அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விடயங்களையும் விரிவாகவும் பொதுவாகவும் அறிந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விடயங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது மனிதனுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், மனிதனுடைய சிந்தனைகளாக இருக்கலாம், உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லாஹுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், அல்லாஹ் இந்த உலகத்தில் நடத்தக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தையும் மொத்தத்திலும் விரிவாகவும் அல்லாஹு தாலா முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றான் என்பது முதலாவது விடயம். இரண்டாவது, இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா என்ன செய்து விட்டான், அல் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டிலே பதிய வைத்து விட்டான். அதிலே மாற்று கருத்து கிடையாது, இவைகள் அனைத்தும் பதியப்பட்டிருக்கின்றது. இது முதலாவது இரண்டு அம்சங்கள். ஒன்று, அல்லாஹ் அதை அறிந்து வைத்திருக்கின்றான். இரண்டாவது, அல்லாஹ் அவைகளை அவனுடைய பதிவேட்டிலே பதிய வைத்திருக்கின்றான். இதை பற்றி சொல்லும் இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு தெரியாதா, அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்தில் பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹு தஆலா அறிகின்றான். அப்ப முதலாவது அறிவு, இன்ன தாலிக ஃபீ கிதாப். இரண்டாவதாக சொல்லுகின்றான், நிச்சயமாக அந்த விடயங்கள் அனைத்தும் அவனுடைய பதிவேட்டிலே பதியப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது அம்சம், இன்னதாலிக்க அல்லாஹ் யசீர், இது அல்லாஹுக்கு மிகவுமே சுலபமான மிகவுமே இலகுவான காரியமாக இருக்கின்றது என்று சூரத்துல் ஹஜ்ஜுடைய 70வது வசனத்திலே இந்த இரண்டு அடிப்படைகளையும் வைத்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான், அவைகளை அவனுடைய பதிவேட்டிலே பதித்து வைத்திருக்கின்றான். அதேபோன்று சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த செய்தி சஹி முஸ்லிமிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், கத்தபல்லாஹு மகாதீர் அல் கலாயிக், படைப்புகளுடைய அந்த விதிகளை அல்லாஹு தஆலா எப்படி எழுதி விட்டான் என்று சொன்னால், கபல் அன் யக்லுக அஸ்மாவாதி வல் அர்த பி 50,000 சனா, மனிதர்களை அல்ல வானங்களை பூமிகளை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா அவனுடைய பதிவேட்டிலே எழுதிவிட்டான். அல்லாஹு தாலா அவனுடைய எழுதுகோளை ஆரம்பமாக படைத்து சொன்னான். எழுது என்று சொன்ன நேரத்திலே நாளை மறுமை வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அந்த எழுதுகோள் எழுதி முடித்து விட்டது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜஃபத்தில் அக்லாம், ஜஃபத்தில் அக்லாம், அந்த ஏடுகள் மூடப்பட்டு விட்டது, அந்த எழுதுகோள்கள் அப்படியே காய்ந்து விட்டன என்று சொன்னால், இவைகள் அனைத்தையும் முடிவு கட்டப்பட்டு விட்ட விடயங்கள், அனைத்து விடயங்களும் நாளை மறுமை வரைக்கும் நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் முடிவு கட்டப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே எங்களிலே பலர்களிடத்திலே பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் எழும்பும், அதற்கு பின்னால் விளக்கம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும். அப்படி என்றிருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளவு மெனக்கெட வேண்டும், ஏன் சிரமப்பட வேண்டும், எதற்கு தொழுகை, எதற்கு நோன்பு, எதற்கு இப்படியான ஒரு கட்டுப்பாடு, இது எங்களிடத்திலே அல்ல, ஆரம்ப கால அந்த மக்கத்து காவிர்களுடைய எண்ணத்திலே வந்தது. அவர்கள் இணை வைத்ததற்கு விதியை காரணமாக சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ் நாடியதனால் தான் இணை வைத்தோம் என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா பதில் கொடுத்தான் அதே அந்த குர்ஆனிலே. ஆகவே அதை பின்னால் பார்க்கலாம் சோர்களே. ஆகவே இது இரண்டு அம்சங்கள். மூன்றாவது அம்சம் என்னன்னு சொன்னால், அந்த விதியுடைய படித்தரங்களிலே நம்பப்பட வேண்டிய மூன்றாவது அம்சம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகள் அனைத்தையும் அவனுடைய நாட்டப்படிதான் படைத்திருக்கின்றான். அவனுடைய நாட்டப்படிதான் அவைகள் அனைத்தும் நடக்கின்றது. ஒன்று, அறிந்திருக்கின்றான். இரண்டாவது, அதை பதிவேட்டிலே பதிய வைத்திருக்கின்றான். மூன்றாவது, அது நடக்கும் பொழுது அவன் நாடிய விதத்தில், நாடிய நேரத்தில், நாடிய முறையில் தான் அது நடந்தேறும். இதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த நாட்டத்தை பொறுத்தவரையில் சில விடயங்கள் இருக்கின்றது அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள், மற்றும் சிலது இருக்கின்றது படைப்பினங்களுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள். அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், உம்முடைய இரட்சகன் இருக்கின்றானே, அவன் நாடியதை படைக்கின்றான். நாடியவர்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்கின்றான், நாடிய விடயங்களை தெரிவு செய்கின்றான். அப்ப இந்த அல் ஹல்கு வல் இக்தியார் என்று சொல்லக்கூடிய இரண்டு அம்சங்களும் அல்லாஹுவை சார்ந்தது. இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. அல்லாஹு தஆலா நாடியதை படைக்கின்றான், நாடிய விடயங்களை எல்லாம் அவன் படைக்கின்றான். அதே போன்று நாடியவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தெரிவு செய்கின்றான். இதை நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கின்றோம். உதாரணமாக ரசூல்மார்களை அல்லாஹ் அவனுடைய விருப்பத்தின்படி தெரிவு செய்திருக்கின்றான். மக்காவுடைய சில காவிர்கள் கேட்டார்களே, இந்த தாயிப் மக்கா போன்ற இரண்டு பிரமாண்டமான நகரங்களிலே மேற்குடியினர்களே மிக அந்தஸ்து வாய்ந்த மக்கள் இருக்க முஹம்மதை தானே அல்லாஹு தஆலா தெரிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், உம்முடைய இரட்சகன் நாடியதை படைத்து நாடியதை தெரிவு செய்கின்றான். அவனுடைய தூதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாம் அறிந்துதான் தெரிவு செய்திருக்கின்றோம் முஹம்மதை என்று அல்லாஹு தஆலா பதில் சொல்லுகின்றான். ஆகவே படைக்கும் அதிகாரமும் அந்த படைப்பினங்களை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம், இவருக்கு செல்வம், இவருக்கு வறுமை, இவருக்கு அறிவு, இவருக்கு அறிவின்மை, இவருக்கு அதிகாரம், இவர் அப்படியே பரம ஏழையாக அடிமையாக இருக்க வேண்டும், இந்த தெரிவு இருக்கின்றது. இது அல்லாஹு அவர்களுடைய சுய விருப்பத்தின்பால் உள்ளது. இதிலே யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆகவே அது அல்லாஹ்வுடைய செயல்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ் நாடியதை படைத்து நாடியதை தெரிவு செய்கின்றான் என்று சூரத்துல் கசஸிலும் இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துகின்றான். அடுத்ததாக அடியார்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் ஒரு செயலை செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், நாங்கள் நினைத்த விதத்தில் தான் அதை செய்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பதில் சொல்லுகின்றான். நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி வரக்கூடிய நேரத்தில் சூரத்துன் நிசாவுலே அல்லாஹ் நாடியிருந்தால், அல்லாஹ் நாடி இருந்தால் லசல்லதஹும் அலைக்கும், உங்களின் மீது அவர்களை அதிகாரப்படுத்தி இருப்போம், அடக்கி ஆளும்படி உங்களின் மீது அவர்களை அடக்கி ஆளும்படி செய்திருப்போம், ஃபலகாதலூக்கும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டிருப்பார்கள், ஆனால் அல்லாஹ் நாடவில்லை, அதனால் உங்களின் மீது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கவும் இல்லை, அதனால் அவர்கள் உங்களை எதிர்த்து போரிடவும் இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு உங்களின் மீது அதிகாரத்தை கொடுத்து உங்களுடன் சண்டையிடும்படி செய்திருப்போம், ஆனால் நாடவில்லை, அல்லாஹ் நாடவில்லை. அப்ப இது யாருடைய செயல்பாடுகள், மக்களுடைய செயல்பாடுகள். இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், அல்லாஹ் நாடியிருந்தால் அந்த தீய காரியத்தை அவர்கள் செய்திருக்கவும் மாட்டார்கள், ஆகவே அவர்கள் இட்டுக்கட்டக்கூடியவைகளையும் அவர்களையும் விட்டுவிடுங்கள். ஒரு சம்பவத்தை ஒட்டி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ் நாடியிருந்தால் அந்த இழிவான செயலை, இந்த இட்டுக்கட்டக்கூடிய செயலை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அப்ப இந்த தவறை இவர்கள் செய்ததும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் இருக்குது. இது பெரிய கேள்வியெல்லாம் இருக்கு, பின்னால விளக்கம் வரும். அப்ப இந்த தப்பை இவர்கள் செய்ததும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் இது நடந்திருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்ப இதுல என்ன விளங்குகின்றது, அடியார்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் இருக்கின்றது. நான்காவது படித்தரம் என்னன்னு சொன்னால், அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டது, அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. அந்த படைப்பினங்களுடைய தோற்றங்களாக இருக்கலாம், உருவங்களாக இருக்கலாம், அவர்களுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், அவர்களுடைய சிந்தனைகள் கற்பனைகள், இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய பார்வை, எங்களுடைய கேள்வி, எங்களுடைய உடல் கட்டமைப்புகள், இவைகள் அனைத்தும் அல்லாஹுவினால் படைக்கப்பட்டவைகள், அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைன் வஹுவ அலா குல்லி ஷைன் வக்கீல், அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தவன், அனைத்தின் மீதும் பொறுப்பாளியாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், வ ஹலக குல்ல ஷைன் ஃபக்கத்தரஹு தக்தீரா, அனைத்தையும் அல்லாஹு தஆலா படைத்து அவைகளுடைய கணக்கை அந்த கணக்கின் பிரகாரம் அல்லாஹு தஆலா விட்டிருக்கின்றான். இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், அல்லாஹ் உங்களையும் படைத்திருக்கின்றான், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் படைத்திருக்கின்றான். சில நேரத்தில் புத்திக்கப்படாது, நான் செய்யக்கூடிய செயல், நான் பிடிக்கும் பிடி படைக்கப்பட்டது, நான் எடுத்து வைக்கும் எட்டு படைக்கப்பட்டிருக்கின்றது, என்னுடைய பார்வை படைக்கப்பட்டிருக்கின்றது, நான் எதை பார்ப்பேன் எதை பார்க்க மாட்டேன் இதுவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அனைத்து செயல்பாடுகளும் எங்களுடைய செயல்களையும் அல்லாஹு தஆலா படைத்ததாக சொல்லுகின்றான். இந்த நான்கு அம்சங்களும் நான்கு அடிப்படைகளையும் வைத்துத்தான் கலா கதிரை ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும். சரி, இப்ப எங்களே வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி சந்தேகம் என்னன்னு சொன்னால், இப்படியாக ஒரு மனிதன் விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால், விதியை நம்ப வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹ் அதை அறிந்து வைத்திருக்கின்றான், அவனுடைய பதிவேட்டிலே பதிய வைத்திருக்கின்றான், அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்குகின்றது, அதே போன்று அனைத்தும் அல்லாஹுக்காக கட்டுப்பட்டு தான் இருக்கின்றது. இப்படி என்றிருந்தால் இந்த கலா கதிரிலே இந்த அளவுக்கு நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றிருந்தால், எங்களுக்கு சுயமாக செயல்படுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லையா என்ற ஒரு பெரிய கேள்வி வருமா இல்லையா, மிகப்பெரிய ஒரு கேள்வி. நிச்சயமாக வந்துதானாகும், நிச்சயமாக வந்துதானாகும். அதாவது மனிதனுக்கு சுயமாக செயல்படுவதற்கு ஆற்றலை அதிகாரத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை என்று இல்லையா என்று கேட்டால், இல்லை சகோதரர்களே, இதற்கும் அதற்கும் முரண்பாடு கிடையாது. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நன்மை தீமைகளை தெரிவு செய்யக்கூடிய ஆற்றலை அதிகாரத்தை வைத்திருக்கின்றான், நன்மையை தீமையை தெரிவு செய்யக்கூடிய ஆற்றலை அதிகாரத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், தாலிகல் யௌமுல் ஹக், அந்த நாள் தான் உண்மையான நாள். மறுமையை பற்றி சொல்லுகின்றான், ஃபமன் ஷா அத்தகத இலா ரப்பிஹி மஆபா, நாடியவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கும் தலத்தை ஒதுங்கும் இடத்தை அவர்கள் தெரிவு செய்து கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய வல்லமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு சூரத்து நபா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையத் சாலுன் என்று சொல்ல வரக்கூடிய அத்தியாயத்திலே கடைசியாக சொல்லுகின்றான் கியாமத்தை பற்றி சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட கியாமம் அது உண்மையானது, நிச்சயமாக நிகழக்கூடியது. ஆகவே விரும்பியவர்கள் இத்தகத இலா ரப்பிஹி மஆபா, அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கக்கூடிய பாதையை அவர்கள் தெரிவு செய்ய செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதியிலே சொல்லுகின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதை அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்த போவதில்லை. லஹாமா கஸபத், அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட நன்மையும் அவைகளுக்கு தான். அலைஹா மக்ஸபத், அவர்கள் தேடிக்கொண்ட தீமைகளும் அந்த ஆன்மாக்களை சார்ந்ததுதான் என்று சொன்னால், இதிலேயே மனிதனுக்கு சுய விருப்பம் இருக்கின்றதா இல்லையா? மனிதனுக்கு நன்மையை தீன்மையை அவனுடைய புத்திக்கு உட்பட்டவாறு தெரிவு செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். ஆனால் இறுதியிலே அல்லாஹு தாலா நாடினால் தான் அவன் அந்த நன்மையை அடைவான், நாடினால் தான் தீன்மையை அடைவான், ஆனாலும் தெரிவு செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். இந்த கலாகதருடைய விடயத்திலே சோர்களே, இது ஒரு பாடம், இது ஒரு தனியான ஒரு பாடம் தவாசன்ற நாங்க பாடமாக இதை நடத்துகின்றோம். இது ஒரு கோசாக நடத்தப்பட வேண்டியது. குர்ஆன் சுன்னாவுல எப்படி இது வந்திருக்கின்றதோ அந்த விதத்திலே நாங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும், அத்துடன் நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதிலே அளவுக்கு அதிகமாக நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டோம் என்று சொன்னால், புத்தி அங்கே புத்தியை நாங்கள் முற்படுத்த நாங்கள் முற்பட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த விதிமறுப்பு கொள்கைக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஒவ்வொரு ஆன்மாவும் அவைகள் சம்பாதித்துக் கொண்ட நன்மையும் அவைகள் தேடிக்கொண்ட தீமைகளும் அந்த ஆன்மாக்களை சார்ந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த இடத்தில் இருந்து என்ன எங்களுக்கு விளங்குகின்றது? அல்லாஹு தஆலா மனிதனுக்கு சுயமாக நன்மை தீமைகளை தெரிவு செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். இல்லை என்றிருந்தால் அல்லாஹு தஆலா நிர்பந்தமாக ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மையை தேடும்படி, ஒரு தீமையை நிர்பந்தமாக செய்யும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருப்பானா இல்லையா? கட்டளையிடவில்லை. இந்த இடத்திலே சொல்லுகின்றான் அல்லாஹ் என்ன செய்வது, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவர்கள் தேடிக்கொண்ட நன்மையும் அவர்கள் தேடிக்கொண்ட தீமையும் சாரும் என்றிருந்தால் அவர்களாகத்தான் அதை தெரிவு செய்கின்றார்கள் என்ற கருத்தே இந்த இடத்திலே இருந்து விளங்குகின்றது. ஆகவே இந்த கலாகதிரை விதியை அவர்கள் காரணமாக கொண்டு செய்யக்கூடிய தவறுகள், உதாரணமாக இன்றைக்கு உலகத்துல நிறைய பேர்கள் தப்பு தவறுகளை செய்துட்டு தொழுவதற்கு ஒரு மனிதனை அழைத்தால் என்ன சொல்லலாம் தெரியுமா? அல்லாஹ் நாடினா நான் தொழுவேன். இது யாரு சொல்லப்பட்டது தெரியுமா? உமர் ரதியல்லாஹு தாலான்ஹர்களுடைய காலத்துல திருடியோர் மனிதன் அவர்களுடைய அவைக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். எதற்காக? கை வெட்டணும். திருடினா கையை வெட்டணும். அவன் வந்து என்ன தெரியுமா சொன்னா, அந்த திருடவன் சொன்னா, அமீருல் மூமினின் அவர்களே, அல்லாஹ் நாடியதனால் நான் திருடிட்டேன். அல்லாஹுடைய நாட்டம் விதியை, அல்லாஹுடைய கலா கதிரில் நான் இந்த பொருளை இந்த நேரத்தில் இப்படியாக திருட வேண்டும் என்று அல்லாஹ் நிச்சயித்திருந்தா அதனால நான் திருடிட்டேன். அந்த கையை வெட்டக்கூடிய அலுகோசு அழைச்சினாரே, இவனுடைய கையை வெட்டுங்க, அல்லாஹுடைய நாட்டப்படி தான் கையை வெட்டோம் நாங்க. இதுவும் கலா கதிர் தான், இதுவும் அல்லாஹுடைய விதிதான். நீ திருடியது விதியாக இருந்தால் உன்னுடைய கை துண்டிக்கப்படுவதும் விதிதான். அதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கிறான், திருடியவர்களுடைய கையை வெட்டும்படி, அதுவும் விதிதான். ஆகவே கலா கதிர காரணம் சொல்றது யார் தெரியுமா? மார்க்க விடயங்கள் தான் கலா கதிரை காரணம் சொல்லுவது. தொழுகைக்கு அழைத்தால் அல்லாஹ் நாடினா நான் தொழுவேன், அல்லாஹ் நாடினா நான் இந்த பாவத்தை செய்யாம இருப்பேன் சொல்றது. ஆனா உலக விடயங்கள்ல யாராவது வீட்டுல குந்திட்டே அல்லாஹ் நாடினால் எனக்கு ரிஸ்க் கொடுப்பான், அல்லாஹ் நாடினா எனக்கு என்ன செய்யறது, நான் என்ன செய்யறது, எனக்கு சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் கிடைக்கும், அல்லாஹ் நாடினா எனக்கு நான் கேட்ட டிரான்ஸ்பர் கிடைக்கும், அல்லாஹ் நாடினா எனக்கு என்ன செய்யறது, இப்படியா கிடைக்கும் என்று யாராவது தொழில் விடயங்கள்ல, குடும்ப விடயங்கள்ல, அல்லாஹ் நாடினா என்ன பையன் வந்து எல்லா பாடத்தையும் பாஸ் பண்ணுவான் யாராவது சொல்லுவாங்களா? உலக விடயங்கள்ல அந்த கலா கதிரை சாட்டாக சொல்றது இல்ல. ஆனா இது ஆகப்பிரிய மடத்தனம். உண்மையாக கலா கதிரை சாட்டாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லா விடயத்திலையும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கும் அப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா கூட ஓரளவு நியாயப்படுத்தலாம். ஆனால் உலக விடயங்கள்ல கலா கதிரை காரணமாக சொல்வதில் முடிஞ்ச அளவு மேக்சிமம் என்ன செய்யறது, முயற்சி பண்றது. அதுக்கு பின்னாடி தப்பினா கூட என்ன சொல்றது, இவ்வளவு ட்ரை பண்ணே கிடைக்கல, என்ன சொல்லுவான், இவ்வளவு ட்ரை பண்ணி எப்பா கிடைக்கல, என்ன செய்ய, அல்லாஹுடைய நாட்டம் அப்படின்னு செய்யறது, அல்லாஹுடைய நாட்டம் மேக்சிமம் ட்ரை பண்ணே கிடைக்கல, அல்லாஹுடைய நாட்டம் அங்கு அல்லாஹுடைய கலா கதிரே. ஆனால் எந்த விஷயத்துல கலா மார்க்க விடயங்கள் சொல்லுவாரு, மார்க்க விடயத்தில் எந்த முயற்சியும் பண்றதில்லை, என்ன செய்யப்பா, அல்லாஹுடைய நாட்டு இன்னைக்கு ஃபஜ்ர மிஸ் ஆகிட்டு, சரி ஃபஜ்ர தொழுவதற்கான ஏதாவது ஏற்பாடு செஞ்ச, எல்லாத்த வச்சு யாராவது எழுப்பும்படி சாட்டி நேர காலத்தோடு தூங்கி ஏதாவது ஒரு ஏற்பாட்டையாவது செஞ்சாயா, எந்த ஒரு காரணியை செய்யாம தொழுக மிஸ் ஆகினா அல்லாஹுடைய நாட்டை முப்பா தொழ கிடைக்கல, அல்லாஹுடைய நாட்டை இந்த முறை ஹஜ்ஜிக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அல்லாஹுடைய நாட்டம் என்ன செய்யல நோம்பு பிடிக்க கிடைக்கல. இது வந்து ஒரு மடத்தனமான ஒரு வாதமா இல்லையா? இதைத்தான் அந்த ஆரம்ப காலத்து குறைசி காவிர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், அவர்கள் சொன்னார்கள் அஷ்ரகு, இணை வைத்தவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, லௌ ஷா அல்லாஹுமா அஷ்ரக்னா வல ஆபாவுனா வல ஹர்ரம்னா மின் ஷை. அல்லாஹ் நாடு இருந்தால் நாங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைத்திருக்க மாட்டோம், எங்களுடைய மூதாதையர்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைத்திருக்க மாட்டார்கள். வல ஹர்ரம்னா மின் ஷை, எந்த ஒரு பொருளையும் அல்லாஹ்வினால் ஹலாலாக்கியதை நாங்கள் ஹராமாக்கி இருக்க மாட்டோம். அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், கதாலிக கதவல்லதீன மின் கப்லஹும், அவர்களுக்கு முன் சென்றோரும் இவ்வாறு தான் இந்த விடயத்தை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஹத்தா தாகூ பஸனா, எங்களுடைய வேதனையை அவர்கள் சுவைக்கும் வரைக்கும் இப்படியே சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய தண்டனை அவர்களை வந்தடைந்து அதை அவர்கள் முழுமையாக அனுபவிக்கும் வரைக்கும் இப்படியாக கலா கதிரை விதியை அவர்கள் சாட்டாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். உங்களிடத்தில் விவரம் இருந்தால் இதை பற்றிய விவரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள். நீங்கள் ஊகத்தை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் கற்பனை பண்ணி அந்த கற்பனையை தான் நீங்கள் சார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம்லே சொல்லுகின்றான். ஆகவே இந்த இடத்திலே இந்த வசனத்திலே என்ன ஆதாரம் தெரியுமா, இவர்களுடைய கூற்று சரியாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்க கூடாது, எங்களுடைய வேதனையை அவர்களுக்கு அனுபவிக்க செய்தோம் என்று சொல்லியிருக்க கூடாது. எங்களுடைய வேதனையை அவர்கள் சுவைக்கும் வரைக்கும் கலா கதரை அவர்கள் காரணமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க கூடாது தெரியுமா. கலா கதர் அவர்களுக்கு நியாயமாக இருந்தால் அவர்களுடைய இணை வைப்புக்கும் அவர்களுடைய தவறுகள் பாவங்களுக்கும் கலா கதரை சாட்டாக சொல்லலாம் என்றிருந்தால் அல்லாஹு தாலா அவர்களை தண்டித்திருக்க கூடாது. ஏன், அல்லாஹு தாலாவுடைய விதியின் பிரகாரம் அவங்க இணை வச்சிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய நிர்ணயம் அவன் நாடியபடி அவர்கள் இணை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தண்டிக்கலாமா, அவர்களை தண்டிக்க முடியாது, தண்டிச்சா தப்பா இல்லையாது, அது தப்பல்லவா. ஆகவே அப்படி கிடையாது, அல்லாஹு தாலா எங்களுக்கு நன்மை தீமைகளை தெரிவு செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், இன் ஹுவா இல்லா திக்ருல் லில் ஆலமீன், சூரத்து தக்வீர் இதஷம்சு குவிரத்துடைய கடைசி வசனங்களில் சொல்லுகின்றான், இன் ஹுவா இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அறிவுரையாகத்தான் இந்த குர்ஆனை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். லிமன் ஷா மின்கும் அய்யஸ்தகீம், இந்த குர்ஆன்ல சத்தியம் அசத்தியம் இதுதான் நேரான வழி இதுதான் வழிகாடு என்ற அனைத்துமே தெளிவுபடுத்தியதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், லிமன் ஷா மின்கும் அய்யஸ்தகீம், நேரான வழியிலே செல்லக்கூடியவர்கள் அதை நாடி அந்த நேரான வழியை தெரிவு செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு அறிவுரையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் வமா தஷாஊன இல்லா அய்யஷா அல்லாஹு ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் நாடாத வரைக்கும் உங்களால் எதையும் நாடி தெரிவு செய்யவும் முடியாது. கடைசியில போய் என்னவாகும், நாங்க ஒரு விடயத்தை தெரிவு செய்வதாக இருந்தாலும் அது இறுதியிலே அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இருக்கின்றது, ஆனால் அந்த காரியம் நடந்தேறும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இப்ப கலா கதிரில் உள்ள இரகசியம் என்ன தெரியுமா, யாருக்கும் சொல்ல முடியாது இது கலா கதிர் என்று, எது வரைக்கும் அது நடந்து முடியும் வரைக்கும் சொல்ல முடியாது. நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் சொல்லும் கலா கதிர் என்று. அப்ப ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய நாட்டத்தின் படி இந்த தவறை செய்யறான்னு சொல்லாமா, சொல்ல முடியாது. அந்த தவறு நடந்து விட்டது, ஏதோ நான் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய நாட்டை இந்த தவறை செஞ்சுட்டே தௌபா செய்து அவன் இஸ்திக்ஃபார் செய்து அதில் இருந்து பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும், இதுதான் சுருக்கம். அதனால விதியை பொறுத்தவரையில் அதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான், நடந்து முடிந்ததற்கு பின்னால் தான் அது எங்களுக்கு விளங்கும், அது எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் கதப குதிப வகஅதுஹு மினன் நார் வமகஅதுஹு மினல் ஜன்னா, உங்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய சுவர்க்கத்திலே அவனுக்குரிய இருப்பிடமும் நரகத்திலே அவனுக்குரிய இருப்பிடமும் பதியப்பட்டே அன்றி உங்களிலே யாரும் படைக்கப்படவில்லை. நீங்க படைக்கப்படுற நேரத்திலே இவர் சுவர்க்கத்துக்குரியவரே இவர் நரகத்துக்குரியவரே, இதை இன்னும் அழகாக பார்ப்பதாக இருந்தால் அந்த மிஆராஜுடைய சம்பவத்திலே நபியர்கள் சொல்லுகின்றார்களா இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் சந்தித்தேன், அவர்களை சந்தித்த நேரத்திலே அவருடைய வலப்புறத்திலே இருந்தார்கள் வெண்ணிறமுள்ள சில மக்கள், இடதுபுறத்திலே கருப்பு நிறத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். இது நிறத்தை அடிப்படையாக வைத்தல்ல, கொஞ்சம் பேர் வெள்ளையாக இருந்தாங்க, கொஞ்சம் பேர் கருப்பா இருந்தாங்க. வலது பக்கம் பார்த்த நேரத்தில் புகாரி இந்த செய்தி வருது, புகாரி முஸ்லீம் எல்லாம் வருது, வலது பக்கம் பார்த்த நேரத்தில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள், இடது பக்கம் பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது விளக்கம் கேட்டேன், இவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் வலதுபுறத்தை சார்ந்தவர்கள், இடதுபுறத்தை சார்ந்தவர்கள் நரகத்துக்குரியவர்கள். எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்ப சந்திக்கிறாங்க நபியவங்க? இஸ்ரா மிஅராஜ் உடைய சம்பவத்தில், மிஅராஜுக்கு சந்தேகத்தில். அதுக்கு பின்னாடி எத்தனை கோடான கோடி படைப்பினங்கள் உலகத்திலே வர இருக்கின்றார்கள். அப்ப இதுக்கு முன்னாடியே ஆதம படைத்த நேரத்திலே இருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான்? அந்த ஆதமுடைய முதுகன் தண்டிலே இருந்து நாளை மறுமை வரைக்கும் வெளியேறக்கூடிய படைப்பினங்கள் எல்லா பேரையும் வெளியேற்றித்தானே அல்லாஹு தஆலா கேள்வி கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகனா இல்லையாண்டு கேட்ட நேரத்திலே நாங்க எல்லா பேரும் பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். காலூ பலா பலான்னு சொன்னோம். பலாண்டா? எஸ், ஆமா சாமி போட்டு வந்திருக்கோம். நீதான் எங்களுடைய, நீதான் எங்க எல்லா பேருடைய இறைவன், உன்னை மாத்திரம்தான் வணங்குவோம் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹுடத்தில் வாக்கு மூலம் கொடுத்துட்டு வந்துதான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய கூட்டம் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் அல்லாஹுவை நம்பி இருக்கின்றார்கள் என்றிருந்தால் இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய விதியின் பிரகாரம் நடக்கின்றது என்பதற்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆகவே அந்த மனிதர்களுடைய இருப்பிடத்தை அல்லாஹு தஆலா பதிய வைத்து விட்டான். இவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள், இவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே எங்களுக்கு வந்த சந்தேகம் தான் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் தோன்றியது. அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அஃலா நத்தக்கிலு அலா கிதாபினா வநதுல் அமல். அப்படி என்றிருந்தால் எங்களுடைய பதிவேட்டிலே எங்களுக்குரிய இடம், இருப்பிடம் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறதானே, அப்படியே நாங்கள் உட்கார்ந்துருவோமே, எதற்கு நாங்கள் மெனக்கட்டு சிரமப்பட்டு அமல் எல்லாம் செய்யறது என்று கேட்டேன். அதுக்கு நபி அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க, அமலு ஃபகுல்லுன் முயஸ்ஸரன் லிமா குலிகலா, நீங்கள் அமல் செய்து கொண்டே இருங்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் எந்தெந்த வழிக்கு அவர்கள் லேசாக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த வழியிலே செலுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். சுவர்க்கத்துக்குரியவர்கள் அவர்களுக்கு சுவர்க்கத்துடைய அமல்களை அல்லாஹ் லேசாக ஆக்கிவிப்பான். நரகத்துக்கென பதியப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நரகத்துடைய அமல்களை இன்பமானதாகவும் இலகுவானதாகவும் அதுகளுக்கான வழிகளையும் அல்லாஹு தஆலா அமைத்துக் கொடுப்பான் என்ற கருத்தை சொல்லிவிட்டு சூரத்துல் லைல்ல வரக்கூடிய வசனத்தையும் அல்லாஹு நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள். அம்மா மன் கான மின் அஹ்லி ஸஆதத்தி ஃபயஸ்ஸரு லி அமலி அஹ்லி ஸஆதா, நாளை மறுமையிலே சூனத்துக்குரியவர்கள் அவர்கள் அந்த சூனத்துடைய அமல்களுக்காக லேசிப்படுத்தப்படுவார்கள், நரகத்துக்குரியவர்கள் நரகத்துக்குரிய அமல்களுக்கு லேசிப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். ஃபஅம்மா மன் ஆஃபா வத்தகா வஸ்தக பில்ஹுஸ்னா ஃபஸனயஸ்ஸிருஹு லில்யுஸ்ரா வஅம்மா மன் பக்ல வஸ்தக்னா வகذب பில்ஹுஸ்னா ஃபஸனயஸ்ஸிருஹு லில்உஸ்ரா என்று சொல்லக்கூடிய சூரத்துல் லைலுடைய வசனங்களை ஓதி காட்டுகின்றார்கள். யார் கொடுத்து, ஃபஅம்மா மன் ஆஃபா வத்தகா, அல்லாஹ்வை பயந்து, வஸ்தக பில்ஹுஸ்னா, மறுமையை நம்பி இந்த மார்க்கத்தை யார் உண்மைப்படுத்துகின்றார்களோ, ஃபஸனயஸ்ஸிருஹு லில்யுஸ்ரா, அவர்களை சுவர்க்கத்துக்கு அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழிகாட்டுவான், அதை இலகுபடுத்துவான், அதற்கு மாற்றமானவர்களுக்கு நரகத்துக்கு அல்லாஹு தாலா வழிகாட்டுவான். ஆகவே சாராம்சம் சுருக்கம் என்னவர்களே, அல்லாஹு தாலா எங்களை படைத்து எங்களுடைய இருப்பிடங்கள் நாங்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களா நரகத்துக்குரியவர்களா என்று முடிவு கட்டி விட்டான். ஆனாலும் எங்களுக்கு நன்மை தீமைகளை அறியக்கூடிய ஆற்றலை எங்களில் அல்லாஹு தாலா வைத்து அதற்கான சுய விருப்பை அல்லாஹு தாலா எங்களிலே படைத்து அதற்கான தெரிவை எங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். ஆனாலும் மனிதன் அதை தெரிவு செய்வதிலே அவன் தவறுவிடுகின்றான். சிலர்கள் சுவர்க்கத்துக்குரிய வழியை தெரிவு செய்கின்றார்கள், மற்றும் சிலர் நரகத்துக்குரிய வழியை தெரிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, அடுத்ததாக இரண்டாம் உரையில் பாக்கியங்களும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. அப்ப கலா கதிரை ஒரு மனிதன் முழுமையாக ஈமான் கொண்டால் தான் அவனுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையும், ஈமான் பரிபூர்ணம் அடையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகம் இருக்கின்றது, இந்த ஒட்டகத்தை நான் என்ன செய்வது, கட்டி வைத்து விட்டு தவக்குள் பண்ணுவதா, அல்லாஹ்விடத்தில் தவக்குள் வைக்கிறதா, அல்லது வந்து இதை அவிழ்த்து விட்டு விட்டு தவக்குள் வைக்கிறதான்னு கேட்டாங்க. இருக்குதா இல்லையா சில பேர்த்த ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுட்டு தவக்குள் இருக்குதா, இது தவக்குள் இல்ல, இதுக்கு அரபுல தவாக்குள் என்று சொல்லுவாங்க, இது மடத்தனமான தவக்குள். அப்ப என்ன செய்யணும், நபி அவங்க சொன்னாங்க, இல்ல கட்டிட்டு தவக்குள், அப்ப கட்டின பிறகு என்ன தவக்குள்ப்பா, கட்டின பிறகு தவக்குள் இருக்குது, திருடாம இருக்கிறதுக்கு கட்டினதுக்கு பிற்பாடு, அது பிச்சுட்டு ஓடினதுன்னு சொன்னா அது அல்லாஹுடைய நாட்டம், கட்டாம விட்டு அது ஓடிட்டதுன்னு சொன்னால் இது என்னுடைய மடத்தனம், இது என்னுடைய மடத்தனம், அல்லாஹுடைய நாட்டப்படி என்று சொல்லி கட்டாமவே விட்டுறது இல்ல. நபி இடத்துல கேட்டு நபி சொன்னாங்க, கட்டிட்டு தவக்குள் பண்ணு, எப்படி செய்யணும், முழுமையாக தொழிலை அடைவதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்வது, அதோட தவக்குளும் இருக்கணும். என்னுடைய குடும்பத்துக்கு உணவு கிடைக்கின்றது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய நாட்டம் தவக்குள் இருக்கின்றது. ஆனால் நான் முயற்சி செய்வேன், நான் முயற்சி செய்வேன். படைத்த படைப்பினங்களுக்கு சோறு போட மாட்டான் அல்லாஹ். அண்டு வாப்பா வீட்டில் சும்மா குந்திருந்தா நடக்கும், சோறு கிடைக்குமா? கிடைக்காது. உணவு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. படிக்கிறதுக்காக அந்த பையனுக்கு எல்லா விதமான வழிகளையும் அமைத்துக் கொடுப்பது, எல்லா விதமான வழிவகைகளையும் அமைத்துக் கொடுப்பது. ஆனால் இறுதியிலே என்னுடைய அடிமனதிலே ஆள் மனதிலே என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹ் நாடினால் தான் இவன் சித்தி அடைவான். இதெல்லாம் என்னுடைய முயற்சிகள், இதெல்லாம் என்னுடைய முயற்சிகள். இது எல்லா உடையத்திலும் இருக்க வேண்டும், எல்லா உடையத்திலும் இருக்க வேண்டும். முழு முயற்சியாக நாங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும், சிரமப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், உலக விடயங்கள், மறுமையுடைய மார்க்க விடயங்களுக்கு. ஆனால் இறுதியிலே என்னுடைய ஆள் மனதிலே என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹ் நாடினால் தான் இது கிடைக்கும். நபி அவங்க அவர்களுடைய சாச்சாவுடைய ஹிதாயத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? இந்த கலாத்த ஹதீமன் அஹ்பப், நீங்க நாடியவர்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. ஒரு மனிதனுக்கு தாவா கொடுக்கிறது, குடும்பத்தில் ஒருவருக்கு சுன்னாவை பற்றி சொல்லுவது, பிதாத்தை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதாக இருந்தால் நான் முழுமையாக முயற்சி செய்து கொள்ள இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய அடிமனதிலே இருக்க வேண்டும், அல்லாஹ் நாடினால் தான் இவனுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். இந்த விளக்கம் அல்லாஹ் நாடினால் தான் இவனுக்கு கிடைக்கும். இதனால் இவன் நேர்வழி பெற்றான் என்று சொன்னாலும் இது அல்லாஹுடைய நாட்டமே அன்றி என்னுடைய முயற்சியை காரணமாக வைத்து அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் இவன் நேர்வழி அடைந்திருக்கின்றான். இது கலாக்கதர்ல மிக முக்கியமாக நம்ப வேண்டியது. அதுவும் இரண்டாவது பயனாக சொல்லப்பட்டது. அதாவது ஒரு மனிதன் இந்த கலாக்கதரை நம்பக்கூடிய நேரத்திலே அவனிடத்திலே அகங்காரம் ஏற்படாது. உதாரணமாக ஒரு விடயத்தை சாதித்து விட்டான், ஒரு பொசிஷனை அடைவதற்காக இவர் சாதாரண ஒரு நிலைமையில இருந்து ஒரு ஜிஎம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணார். எத்தனையோ வருஷமாக முழு முயற்சி செய்து கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷன் அடைவதற்காக முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணி சக்சஸ், இவர் அந்த பொசிஷன் அடைஞ்சிட்டார் சொன்னா இவருக்கு என்ன வரும்? மனிதன் அடிப்படையில் ஒரு வகையான பெருமை வருமா இல்லையா? என்னுடைய பவர், என்னுடைய ஆளுமை, என்னுடைய என்ன செய்யறது அறிவு ஆற்றல், இதனால நான் இந்த நிலைமை அடைஞ்சிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் இவனிடத்திலே எப்ப வராது சொன்னால் விதியை பற்றி கலாக்கதரை பற்றி முழுமையாக நம்பியிருந்தால் அவனிடத்திலே வரமாட்டாது. என்ன சொல்லுவான்? இது அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, இது அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. அதே நேரத்தில் தப்பி நான் சொல்லுவான், மனிதன் பலவீனமானவனப்பா, எவ்வளவு மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம் ஆனா அல்லாஹ் நாடல்ல. இது பொதுவாக கமனாக மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் இந்த தலைப்பு பேசப்பட வேண்டிய சொற்களை அடிக்கடி பேசப்பட வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலையும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றது, ஆக மேக்சிமம் ட்ரீட்மெண்ட் பண்றது. ஒரு வைத்தியராக இருந்தால் இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள போறது இந்த நாட்டில் வந்து உள்ளத்துக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கும், எல்லா விதமான வசதிகளையும் இருக்கும், எல்லா ஸ்பெஷலிஸ்ட் வைத்தியர்மார்களும் இருப்பாங்க. ஆனா நுழைய வாயில போடுறாங்க, நான் நோய் வாய்ப்பட்டால் யார் சொன்னது? நபி இப்ராஹிமுடைய வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி, மனதுக்கு ஒரு சாந்தம், உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி. சகோதரர்களே, இதை நம்ம நாடுகள்ல பார்க்க முடியாது. இதா மருத்துவ ஏதோ அவங்க எதுக்கு போட்டிருந்தாலும் அதை உண்மையாக யதார்த்தமாக படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நோயோட போறவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சாந்தம் ஏற்படுகின்றது. நான் நோய் வாய்ப்பட்டால் என்னை குணப்படுத்துபவன் அல்லாஹ். இதெல்லாம் காரணிகள், சபபுகள் தான். இவ்வளவு பெரிய பில்டிங், இவ்வளவு பெரிய மெஷின்ஸ், இவ்வளவு பெரிய உபகரணங்கள், இவ்வளவு பெரிய டெஸ்டிங் லேப்ஸ், இதெல்லாமே அல்லாஹுடைய அதாவது காரணங்களாகத்தான் வைத்திருக்கின்றானே தவிர இவர்களால் ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது, ஒரு அணுவை கூட இவர்களால் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை எப்போ மனிதனுக்கு வரும்? அந்த திருப்திகரமாக அதை படிக்கக்கூடிய நேரத்தில். அல்லாஹ் நாடினால் நோயை கொடுத்தவன் அல்லாஹ், நாடினால் அல்லாஹ்தான் அதை குணப்படுத்துவான். இவங்க எல்லா பேர்களும் சேர்ந்தே குணப்படுத்துவதற்கு முயற்சியாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது, அந்த திருப்தி வர வேண்டும். ஆகவே ஒரு மனிதனிடத்தில் ஒரு வைத்தியர் ஒரு ஆபரேஷனை செய்து அப்படியே சக்சஸ் ஆகி விடுகின்றது, அவரிடத்தில் பெருமை வரக்கூடாது. அல்லாஹுடைய நாட்டப்படி இது நல்ல முறையில் நடந்தேறிவிட்டது என்ற ஒரு நம்பிக்கை அவரிடத்திலே வர வேண்டும். மூன்றாவதாக ஒரு மனிதனிடத்திலே இந்த கலாக்கதிரை நம்புவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் நான் சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு திருப்தி வருகின்றது. அவனுக்கு கிடைக்க இருந்த ஒரு பொருள் கிடைக்காமல் போனாலும் இது அல்லாஹு தாலாவுடைய கலாக்கதர், மனதை அவன் சமாதானப்படுத்திக் கொள்வான். அதே போன்றே கிடைக்காது என்று அவன் முடிவு செய்து வைத்ததுண்டு திடீரென்று கிடைக்குது, இப்ப இவனுக்கு என்ன வரக்கூடாது? ஒரு பெரிய பூரிப்பும் பெருமையும் வரக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வந்து சேர்ந்திருக்கு, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வந்து சேர்ந்திருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த பூமியிலோ உங்களிலோ உங்களுக்கு நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நபரஹா, அதை நாங்கள் உருவாக்குவதற்கு முன்னால் எங்களுடைய பதிவேட்டிலே நாங்கள் அதை பதிவு செய்திருக்கின்றோம், அதை பதிவு செய்திருக்கின்றோம். நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னதாலிக்கு அல்லாஹ் யசீர், இது அல்லாஹுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். ஏன் இப்படி செய்திருக்கின்றோம் என்று சொன்னால், லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தவறி போனதை வைத்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு கிடைத்ததை இட்டு நீங்கள் பூரி படையாமல் இருப்பதற்கும். இதுதான் அங்கே சுருக்கம் சொற்களே. உங்களுக்கு தவறி போனதை வைத்து காலாகாலம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் கூடாது நீங்கள். அதே போன்று கிடைத்ததை வைத்து பெருமிதப்பட்டு மிகப்பெரிய பூரிப்புடன் பெருமையுடன் நீங்கள் செயல்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இவைகளை அவனுடைய நாட்டப்படி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றான். பெருமை அடிக்கக்கூடியவர்கள் யாரையும் அல்லாஹு தாலா விரும்புவதில்லை. அதே போன்று சுஹைப் ரழியல்லாஹு தாலாவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மோமினுடைய அனைத்து காரியங்களும் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கின்றது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய அனைத்து விடயங்களும் அவனுக்கு நன்மை பயக்கத்தக்கதாகத்தான் இருக்கின்றது. வலாயக்கூனு தாலிக இல்லாலி மோமின், இந்த சிறப்பம்சம் மோமினைக்கு தவிர வேறு யாருக்குமே கிடையாது. ஒரு மோமினுடைய மனோநிலை, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய ஈமானை பற்றி நபி அவர்கள் பேசுகின்றார்கள். ஒரு மூமினுடைய அனைத்து காரியங்களும் அவனுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இந்த நிலைமை வேறு யாருக்கும் கிடையாது. ஏன் அவன் கலா கதிரை நம்பியிருக்கின்றான் என்பதன் காரணமாக, அவனுக்கு ஒரு நன்மை கிட்டிவிட்டது என்று சொன்னால் அதற்காக அல்லாஹுக்குத்தான் நன்றி செலுத்துகின்றான். அவனுடைய அதே அதிகாரம், அவனுடைய சக்தி என்று சொல்லி பெருமைப்பட மாட்டான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான். அதனாலேயும் அவனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான், அதிலையும் அவனுக்கு நன்மை கிடைக்கின்றது, ஒரு கூலி வழங்கப்படுகின்றது. அதே போன்று ஒரு தீமை அவனுக்கு வந்தடைந்து விட்டது சொன்னால், தீமை அவனை வந்தடைந்து விட்டது சொன்னாலும் அதனால் அவன் அப்படியே மனமுடைந்து போய் நிராசைப்பட்டு அல்லாஹுடைய விதியிலே கோபப்பட்டு அல்லாஹுவை வெறுத்து இந்த நிலைக்கு மாறமாட்டான். சபர், சகிப்புடன் சகித்துக் கொள்ளுகின்றான், பொறுமையுடன் அதை முழுமையாக எதிர்கொள்ளுகின்றான். இதுவும் அவனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட், இதன் மூலமாகவும் இவனுக்கு ஒரு நன்மைதான் கிடைக்கின்றது. ஆகவே இந்த நிலை யாருக்கு? மூமினுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. மூமினுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. சொல்கிறே, இன்றைக்கு நாங்கள் நடத்தியது ஒரு பாடம், பயான் அல்ல, இன்றைக்கு நடத்தியது ஒரு பாடமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே என்று சொன்னால், கலா கதர் எங்களுடைய ஈமானுடைய ஆறாவது அடிப்படை அம்சம். இந்த தலைப்பு அடிக்கடி பேசப்பட வேண்டும் சொல்கிறே. ஏனென்று சொன்னால் இன்று ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று இந்த விதியிலே சந்தேகம் கிளப்பக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள். பாவங்களை தவறுகளை செய்துவிட்டு அநியாயங்களை அக்கிரமங்களை அரங்கேற்றிவிட்டு என்ன சொல்கின்றார்கள், இதெல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படி என்று சொல்கின்றார்கள். இல்லை சகோதரர்களே, அல்லாஹு தாலா நாடியிருக்கின்றான் நன்மையையும் நாடுவோனல்லா, தீமை நாடுவோனல்லா. ஆனால் பல தீமைகள் எங்களுடைய தோற்றத்திலே தீமையாக இருந்த பொழுதிலும் அதிலே பல நன்மைகளை வைத்திருக்கின்றான். இதுவும் கலா கதிரிலே ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா தீமையை நாடுகின்றான், சில சமயத்திலே அதை விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்பாதவைகளை நாடுகின்றான், அல்லாஹ் சில விடயங்களை நாடுகின்றான் ஆனால் விரும்புவதில்லை. உதாரணமாக ஒரு மனிதனை அல்லாஹு தாலா காபிராக படைத்திருக்கின்றான். இது அல்லாஹுடைய விருப்பமா நாட்டமா? அல்லாஹுடைய நாட்டம், ஆனால் அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான். அடியார்களுக்கு அல்லாஹு தாலா இணை வைப்பை விரும்ப மாட்டான், அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான். அவனுக்கு இணை வைப்பது அல்லாஹு தாலா விரும்புவானா? விரும்ப மாட்டான். ஆனால் நாடி இருக்கின்றான், அல்லாஹுடைய நாட்டம் அப்படித்தான். இதுல யாருக்கு கேள்வி கேட்க முடியாது, அல்லாஹுடைய நாட்டம் அப்படித்தான். அதனால யாருக்கும் அதுல கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹு தாலா சில தீமைகளை எங்களுடைய மேற்பார்வையில தீமையாக இருக்கும், அதிலே பல நன்மைகளை அல்லாஹு தாலா வைத்திருப்பான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பெரிய நிகழ்வுகளாக இருக்கலாம், சிலவைகள் எங்களுடைய மனசுக்கு கசப்பானதாக இருக்கின்றது, ஆனால் அதனுடைய முடிவுல அல்லாஹு தாலா பல நன்மைகளை வைத்திருக்கின்றான். இதுக்கு வரலாற்றிலே ஏறத்தாழ பல நூற்று கணக்கான சான்றுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களே, எங்களுக்கு வரக்கூடிய எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில நோய்களாக இருக்கலாம், சில அழிவுகளாக இருக்கலாம், சில இழப்புகளாக இருக்கலாம். இவைகளை நாங்கள் சகிப்புடன் அல்லாஹுடைய விதி கலா கதிர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே அதற்கு பின்னால் பல நன்மைகளை வைத்திருப்பான். சில மக்கள் இருக்கின்றார்கள், பாவத்திலே அநியாயத்திலே அக்கிரமத்திலே மூழ்கி இருந்தவர்கள், அவர்களுக்கு திடீரென ஒரு இழப்பு ஏற்படுகின்றது. அவனை அந்த இழப்பு பரிசுத்தவானனாக ஒரு சிறந்த ஒரு நல்லடியானாக மாற்றிய எத்தனை சம்பவங்களை பார்க்கின்றோம். எத்தனை பாவிகள், எத்தனை அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பாவத்திலே மூழ்கி கிடந்தவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாரிய இழப்பு, குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு விபத்தின் மூலமாக மனைவியையும், சுனாமியின் மூலமாக ஒரு மனைவியையும், தன்னுடைய சிறு பிள்ளைகளையும் இழந்து விடுகின்றான். இவன் ஒரு சிறந்த ஒரு நல்லடியானாக மாறிவிடுகின்றான். அதே நேரத்தில் அதுக்கு அடுத்த வழியும் இருக்கின்றது. விரக்தி அடைந்து, வாழ்க்கை அப்படியே விரக்தி அடைந்து பாவத்திலே போனவர்களும் இருக்கிறார்கள். நன்மையிலே நன்மை செய்து கொண்டிருந்தவர்கள், சில நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக சில இழப்புகள் ஏற்பட்டதன் காரணமாக தொழுகையை கைவிட்டவர்கள், நோன்பை கைவிட்டவர்கள், பிரார்த்தனையை கைவிட்டவர்கள், பாவங்களை செய்வதற்கு முற்பட்ட மடையர்களும் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே இவைகள் அனைத்துக்கும் காரணம் என்னாடி சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய கலாக்கதரிலே முழுமையான நம்பிக்கை போதாது, அதை முறையாக நம்பவில்லை என்ற காரணம் தான் இந்த மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வல்லவன் அல்லாஹு தாலா எங்களுடைய ஈமானை வலப்படுத்தி மரணிக்கும் வரைக்கும் அந்த ஈமானை உறுதியாக வைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹு தாலா கொடுத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.